சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்ம ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 35.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி நோக்கிறேன். ஞானாச்சாரியராகிய மிகுந்த தேவருடைய திருவடிகளை உச்சியிலும் மனதிலும் சுட்டி ஒப்படைகின்றேன். உண்மை விளக்கம் என்ற நூலை ஆக்கி சித்தாந்த மாணவர்களுக்கு தத்துவ தொடக்கம் செய்து வைத்திருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை மீண்டும் மீண்டும் போற்றி மகிழ்கின்றேன். இந்நூலுக்கு நல்லதொரு உரையை ஆக்கி நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை உங்கள் எல்லோர் சார்பாகவும் போற்றி இன்றைய வகுப்பிலே நுழையலாம் என்று நினைக்கிறேன். நேராக வகுப்பு தொடங்குவோம். பாடலுக்கு போகும்
அந்த கடைசி பத்தி ஒரு வாட்டி படிச்சிருங்க ஐயா. தொடர்ச்சி
கடைசி, அது எப்பவுமே ஒரு வழக்கமா இருக்கட்டும்.
தலைவனை உணர்ந்தவர் பக்கம் 154. தலைவனை உணர்ந்தவர் அவனே தமது வாழ் முதல் என கொள்வர். தம் வழியில் நில்லாது அவன் வழியில் நிற்பர். முதல்வன் அவரை மும்மலம் நீக்கி அருள் நிலையில் வைத்து பேரின்பத்தை நுகர செய்வன். இவ்வுதவியும் ஐவகை தொழில்களாக வைத்து கூறப்படும். இது ஞான நடனம் என பெயர் பெறுகிறது. இதனை உணர்த்துகிறது இச்செய்யுள். அடுத்த பாடல் 36. மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்தையார் பரதம்
தான்.
மாயை இதனை உதறி பக்குவ ஆன்மாவின் உணர்விலிருந்து மாயாமலத்தை நீங்க செய்து வல்வினையை சுட்டு அவ்வுயிரை தொடரும் வலிய கண்மமலத்தை சுட்டெரித்து மலம் மூலமலமாகிய ஆணவ மலத்தை சாய அதன் ஆற்றல் கெடும்படி அமுக்கி மெலிவித்து அடக்கி அருள்தான் எடுத்து பிறப்பு இறப்புகளில் சுழந்து வந்த அந்நிலையின் நின்றும் எடுத்து அருள் நிலையில் வைத்து நேயத்தால் பெருங்கருணையினால் ஆனந்த வாரிதியில் பேரின்பக் கடலில் ஆன்மாவை அவ்வுயிரை அழுத்தல் தான் அழுந்தும்படி செய்தலே எந்த யார் எம் தந்தையாகிய சிவபெருமான் பரதம்தான் இயற்றும் திருக்கூத்து ஆகும். பொழிப்புரை. துடியை அசைத்தல் பக்குவம் எய்திய உயிரின் உணர்விலிருந்து மாயையை உதறி விலக்குவதாகும். நெருப்பை ஏந்தியுள்ள கை அவ்வுயிரை தொடரும் வலிய வினையை சுடுவதாயிருக்கும். ஊன்றிய திருவடி ஆணவ மலத்தை வலிகட்டு நிற்க செய்வதாகும். எடுத்த திருவடி பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அவ்வுயிரை அந்நிலைகளினின்றும் உயர்த்தி அருள் நிலையில் வைப்பதாகும். எடுத்த அத்திருவடியின் வளைவும் அதனை காட்டி நிற்கும் வீசிய கையும் யான் எனது என்னும் செருக்கு அற அடங்கி யான் எனது என்னும் செருக்கு அற அடங்கி நில் என்னும் பொருள்பட அமைத்த திருக்கையும் உயிரை பேரின்பத்தில் அழுத்தும் குறிப்பு உடவை ஆகும். விளக்கம் படிக்கிறீங்களா?
விளக்கம் படிங்க.
சரி, விளக்கம். திருக்கூத்தினை தரிசிக்கும் முறை. சிவனது திருக்கூத்தினை காணுங்கால் அதில் உதறிய கையை மாயையை உதறும் கையாக காணுதல் வேண்டும். வீசி அணைத்த கையை வருக என்று அழைத்து அருள் வழங்கும் கையாக காணுதல் வேண்டும். அமைத்த கையை இனிது இருக்க என தேற்றம் தரும் கையாக காணுதல் வேண்டும். தீ ஏந்திய கையை வினைகள் கெட திருவருள் வழி நிற்க செய்யும் கையாக காணுதல் வேண்டும். ஊன்றிய திருவடியை மலத்தை மிதித்து நிற்கும் திருவடியாக காணுதல் வேண்டும். திருக்கூத்தினை உண்மையில் தரிசிக்கும் முறை இதுவாகும். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்தான்.
இறைவனை தந்தையாக குறிப்பிட்டு அவர் ஆடுகிற நடனம் என்ன செய்கிறது என்று விளக்கம் சொல்லுகிறார். முதல் இரண்டு அடிகளிலே அவர் சொல்ல வருகிற செய்தி மும்மலங்களையும் அவர் எப்படி நீக்குகிறார், தன்னுடைய நடன தோற்றத்திலே நீக்குகிறார் என்று சொல்ல வருகிறார். அதிலே முதலிலே உடுக்கை எடுத்துக்கொள்கிறார். உடுக்கு உதறி வாசிக்கப்படுவது, அதனாலே மாயையை உதறுவதற்கு அதை உவமையாக கொள்ளுகிறார். அடுத்தது நெருப்பேந்திய கை, நாங்கள் அன்றைக்கே படித்தோம். வினைகள் மூன்று வினைகளும் மூன்று விதமாக நிவர்த்தி செய்யப்படுகின்றன. அதிலே எஞ்சி நிற்கிற பெருவினையாக கருதப்படுவது சஞ்சீர வினை. அதை இறைவன் தீட்சையாலே எரிப்பான் என்று நாங்கள் அன்றைக்கு படித்தோம். மூன்று வினையும் எப்படி நீங்குகிறது என்பதிலே பிரார்த்தம் அனுபவித்தும் ஆகாமியும் பற்றின்மையாலும் சஞ்சிதம் தீர்க்கையாலே இறைவன் எரிப்பான் என்று சொன்னதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்கே அனலேந்திய கை கண்மத்தை நீக்குவதற்கான குறியீடாக அதை எடுத்துக்கொள்கிறார். அடுத்தது முயலகனை அமிழ்த்தி இறக்கக்கூடிய பாதம், அது ஆணவத்தை வணி வழிகடச் செய்து வைத்திருக்கிற நிலைமைக்கு சொல்கிறார். முயலகன் சாகவும் இல்லை, அவன் இஷ்டப்படி இயங்கவும் முடியாத நிலையிலே இருக்கிறான். அதானே அவன் பாதத்துக்குள்ளே அமிழ்த்தப்பட்ட நிலை. ஆணவத்தினுடைய நிலையும் முத்தி நிலையிலே அதுதான். அது இல்லாமல் போவதும் இல்லை, அதே நேரத்திலே செயல்படக்கூடியதாகவும் இருப்பதில்லை. அதனால்தான் வருத்த வித்து என்று ஆணவத்திற்கு உண்மை சொல்லுகிறோம். அதுக்கு பொருத்தமாக இந்த பாதத்துக்கு கீழே இருக்கிற முயலகனை ஆணவத்தினுடைய நீக்கத்துக்கு குறியீடாக எடுத்துக்கொண்டு விளக்கம் சொல்லுகிறார். அது மூன்றுமே பொருத்தமாக இருக்கிறது. அக்கினி கண்ம நீக்கத்துக்கும், உடுக்கு அசைக்கின்ற உடுக்கு கை மல நீக்க ஆன மாயை நீக்கத்துக்கும், பாதத்துக்குள்ளே இருக்கிற முயலகன் என்பது ஆணவ நீக்கத்துக்குமான குறியீடு என்று முதல் இரண்டு அடிகள் சொல்லுகிறார்.
மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்தையார் பரதம்
தான்.
பதவுரை. மாயை தனை உதறி, பக்குவ ஆன்மாவின் உணர்விலிருந்து மாயாமலத்தை நீங்க செய்து.
பாருங்கள், இதான இந்த உரையாசிரியர்களுடைய தெளிவும் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சியும். மாயை தனை உதறி என்றால் நாங்கள் மாயையை உதறியில் எழுதிவிடுவோம். அவர்கள் என்ன கவனமாக எழுதுகிறார்கள், பக்குவ ஆன்மாக்களின் மாயை தனை உதறி என்று எழுதுகிறார்கள். எழுதாவிட்டால் அவருக்கு சித்தாந்தம் புரியவில்லை என்று அர்த்தம். எவரிடமிருந்து மாயை நீங்கும் என்றால் பக்குவப்பட்ட ஆன்மாவிடமிருந்துதான் மாயை நீங்கும். ஆகவே மாயதனை என்று உதறி என்று இருக்கிற வார்த்தைக்கு அவர் எழுதுகிற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாவை என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார். முன்பும் உங்களுக்கு திருக்குறள் படிக்கிற பொழுது சொல்லி இருக்கிறேன், உரையாசிரியர்கள் அந்த பொருள் வழிபாட்டுக்கு தேவையான சொற்களை அவர்களே அமைத்து கொண்டு சொல்வார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சரியான பொருளை அறிகிறோம். முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சற்று என்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் என்ற குறளுக்கு பரிமாளர்கள் உரை எழுதுகிற பொழுது அனுபவம் உள்ள ஞான தேசிகன்பால் கேட்டு என்று எழுதுறார். கற்று என்பதற்கு கேட்டு என்று எழுதுவார். அப்போ அது அவர்களுடைய உரிமையும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையும் உணர்த்துகிறது. அதுபோலதான் இங்கேயும் மாயை என்ற சொல்ல மாயையை உதறி என்று எழுதாமல் பக்குவம் உள்ள ஆன்மாக்களிடமிருந்து மாயையை உதறி என்று அந்த உரை எழுதுகிற பாங்கை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
வல்வினையை சுட்டு அவ்வுயிரை தொடரும் வலிய கண்ம மலத்தை சுட்டெரித்து.
அது நாங்கள் முன்பு சொன்னதுதான், திருக்கையிலே நிறைவாக அதை முற்றாக நீக்குகிற அனுமதி அல்லது அதிகாரம் இறைவனுக்குத்தான் உண்டு. அதை அவன் தன்னுடைய திருக்கையினாலே சுட்டெரிப்பான். ஆகவே அது சுடுதல்.
மலம் மூலமலமாகிய ஆணவ மலத்தை சாய அதன் ஆற்றல் கெடும்படி அமுக்கி மெலிவித்து அடக்கி
அடக்கி. அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். அடக்கி என்பதே போதும், மெலிவித்து அடக்கி, அதாவது அணுவத்தை வலிகடச் செய்து அடக்குகிறான் என்பதை அந்த சொல்லாலே சொல்லுகிறான். எப்பொழுது ஒருவன் நம் காலுக்கு கீழே அமர்த்தப்படுகிறானோ அன்றைக்கு அவன் வலிகட்டு விட்டது என்று அர்த்தம், அடக்கப்படுகிறான் என்று அர்த்தம். ரெண்டும் ஆணவத்துக்கு பொருத்தமானது என்பதை எடுத்துக்காட்டுகிறான்.
அருள்தான் எடுத்து பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அந்நிலையின் நின்றும் எடுத்து அருள் நிலையில் வைத்து.
உலக நிலையில இருந்த ஆன்மா புறப்பிடப்புகளை கொண்டிருந்த ஆன்மாவை மீட்டெடுக்கிறதை அருள்தான் எடுத்து என்று சொல்கிறார்.
நேயத்தால் பெரும் கருணையினால் ஆனந்த வாரிதியில் பேரின்பக் கடலில் ஆன்மாவை அவ்வுயிரை அழுத்தல் தான் அழுந்தும்படி செய்தலே எந்தையார் எம் தந்தையாகிய சிவபெருமான் பரதம்தான் இயற்றும் திருக்கூத்து ஆகும்.
அந்த வசனத்தை திருப்பி ஒரு தடவை வாசிங்க, ஏதோ நினைச்சேன் அதுக்காக.
நேயத்தால் பெரும் கருணையினால் ஆனந்த வாரிதியில்,
அதை கவனிச்சுக்கோங்க. இறைவனுடைய எண்கணங்களிலே ஒன்று அவனுடைய கருணை, பெருங்கருணை. ஏனென்றால் அவன் உயிர்களிடம் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அவன் உயிர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பயன் என்று எந்த பயனும் இல்லை. அப்படி பயனில்லாத போதும் அவற்றுக்காக கருணை செய்து அவற்றினுடைய துன்பத்திலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று செய்கிற முயற்சி இருக்கிறதே, அதை பெருங்கருணை என்பார். நாங்கள் காட்டுகிற கருணைகள் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே ஏதாவது ஒரு தேவை இருக்கும். நாங்களும் கருணை காட்டுகிறோம் வாழ்க்கையிலே, ஆக குறைந்தது அதனாலே புண்ணியம் சேரும் என்ற எதிர்பார்ப்பாவது நமக்கு இருக்கு. இந்த காரியத்தை செய்தால் புண்ணியம் சேரும் என்ற அந்த அந்த ஒன்றாவது நமக்கு இல்லாமல் நாங்கள் காரியம் செய்வதில்லை. இறைவனுக்கு அந்த தேவையே இல்லை என்கிறார். சிவனடியார்கள் பற்றி சொல்லுகிற பொழுது சேர்க்கிறார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்பார். நாங்கள் கடவுளை கும்பிடுகிற பொழுது கடைசி பயனாக அது வேண்டாம் இது வேண்டாம், முதல் உலக பயன்களை கும்பிடுவோம், ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போனால் கூட வீடு வேறு கிடைக்க வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பாவது நமக்கு இருக்கு. சிவனடியார்களுக்கு அது கூட கிடையாது. வீடும் வேண்டா விரலின், வீடுவற்றை கூட அவர்கள் வேண்ட மாட்டார்கள். அது அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் என்று நினைக்கிறேன். வீண் வேண்டா விரல் என்கின்ற அந்த அது போலத்தான் இங்கே இறைவனுக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற கருணை என்றபடியால் அது பெரும் கருணை ஆயிற்று. என்ன செய்கிறான் அவன்? ஆன்மாவை எடுத்து தன்னுடைய அருள் கடலுக்குள்ளே மூழ்க பண்ணுகிறான். அதான் அவன் செய்கிற வேலை. இதைத்தான் சொல்லுகிறார். படியுங்கள்.
அருள்தான் எடுத்து பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அந்நிலையில் நின்றும் எடுத்து அருள் நிலையில் வைத்து நேயத்தால் பெரும் கருணையினால் ஆனந்த வாரிதியில் பேரின்பக் கடலில் ஆன்மாவை அவ்வுயிரை அழுத்தல் தான் அழுந்தும்படி செய்தலே எந்த யார் எம் தந்தையாகிய சிவபெருமான் பரதம்தான் இயற்றும் திருக்கூத்து ஆகும்.
இந்த செய்தியை திருவாசகத்திலே மணிவாசகர் அழகான முறையிலே சொல்லுவார். எப்படி என்றால், அது சென்னிப்பத்து என்ற அந்த திருவாச பகுதியிலே அந்த பாடல் வரும் என்று நினைக்கிறேன். உலகியலிலே முதல் அகப்பட்டு கிடக்கிறார் மாணிக்க வாசகர். பிறகு இறைவனுடைய கருணை அந்த ஆன்ம பக்குவத்தாலே கிடைக்கிறது. அதற்குள்ளே போகிற பக்குவம் இல்லாததாலே அதை தொலைத்து விடுகிறார். இறைவன் வந்து கூப்பிட்டும் போக முடியவில்லை, உலகியல் பற்றி இழுத்து விடுகிறது, நின்று விடுகிறார். அதற்கு பிறகு அந்த தகுதி இழக்கப்பட்ட பிறகுதான் அந்த தகுதியினுடைய பேரு தெரிகிறது. ஐயோ, நான் பெரிய ஒரு சொத்தை இழந்து விட்டேனே என்று தெரிகிறது. பழையபடி தன்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் போய் கெஞ்சுகிறார். அந்த கெஞ்சுதல் தான் திருவாசகம் முழுக்க படித்தீர்களானால் அந்த கெஞ்சுதல் தெரியும். அப்படி கெஞ்சுகிற பொழுது அவர் கடவுளிடம் போய் என்ன கேட்கிறார் என்றால், நீ நினைத்தால் எனக்கு எதையும் தரலாம், நான் உன்னை எனக்குள்ளே சேகரிக்க பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய உடல் அமைப்பு அதற்கு பொருத்தமாக இல்லை. இறைவனாகிய உன்னை என் உடலாகிய குணத்துக்குள்ளே நான் சேகரித்து வைக்க விரும்புகிறேன். ஆனால் அங்கே அந்த ஐம்பொறிகள் என்ற ஓட்டை இருக்கிறது என்ற உடம்பிலே, கண் மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற அந்த ஓட்டை வழியாக நான் சேகரிக்க சேகரிக்க இறைவன் வெளியேறி கொண்டே இருக்கிறான். அது நம்ம அனுபவத்திலும் இருக்கிறது அல்லவா? ஒரு கொஞ்ச நேரம் கடவுள் நின்றால் அதுக்கு பிறகு உடனேயே வெளியேறி விடுகிறார். ஏனென்றால் இந்த ஓட்டைகள் காரணம் இதை நீக்க வேண்டும் என்று என்னென்னமோ படித்தவரிடமெல்லாம் போய் கேட்கிறார் மணிவாசகர். இந்த ஓட்டைகளை வழியாக நான் சேர்க்கிற இறை அமுகம் வெளியேறி கொண்டே இருக்கிறது, அப்படி இல்லாமல் அதை உள்ளே நீக்க வைப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். வெறும் படிப்பாக சமயத்தை படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஐந்து ஓட்டையையும் அடைத்துவிடு, இறைவன் உள்ளே நிற்பான் என்கிறார்கள். அந்த 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 பேச்சினுடைய அபத்தம் தெரியாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐந்து ஓட்டையை அடைக்க முடியுமானால் அந்த குடமே உடைந்து விடும், உடம்பாகிய குடத்துக்குள்ளே அமிர்தம் நிரப்ப வேண்டும். ஐந்து ஓட்டையும் அடைத்து விட்டால், இவாய்கள் மூக்கு செவி என்ற ஓட்டைகள் அடைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அந்த குடமே இல்லாமல் போய்விடும். ஆகவே என்ன செய்வதென்று நினைத்து மணிவாசகர் கடவுளிடமே சரணடைகிறார். சரணடைந்து ஓட்டைகள் இருந்தபடிதான் குடம் இருக்கும், ஆனால் அமுதம் உள்ளே நிற்க வேண்டும். நீ கற்றவர்களுக்கெல்லாம் கற்றவன், அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞன், சித்தர்களுக்கெல்லாம் சித்தன், அந்த சித்தை நீ எனக்காக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இறைவன் அதை செய்தான் என்று அந்த சென்னிப்பத்திலே சொல்கிறார். அந்த ஓட்டைகளை அடைக்காமலே அந்த உடம்புக்குள்ளே அமிர்தத்தை நிரப்புகிறானாம். எப்படி நிரப்பினான் என்றால், அதுவரை நேரமும் அமிர்த கடலுக்குள்ளே இருந்து குடத்துக்குள்ளே இவர் அமிர்தத்தை அள்ளி அள்ளி கொண்டு வந்தார். அது ஓடிவிட்டது. இறைவன் என்ன செய்தார், இந்த குடத்தையே தூக்கி அமிர்த கடலுக்குள்ளே போட்டான். எந்த ஐந்து ஓட்டை வழியாக அமிர்தம் வெளியேறியதோ அந்த ஐந்து ஓட்டை வழியாகவே அமிர்தம் உள்ளேறி குடம் நிரம்பி கடலுக்குள் அமிழ்ந்து போனது. இதுதான் இறைவன் செய்கிற உபகாரம், செய்த உபகாரம் என்று மணிவாசகர் பாடுகிறார். அந்த பாடல் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என காட்டிய தூயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே, மாய வாழ்க்கையை மெய்யன்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். அப்படிதான் அந்த பாடல் தொடங்கும். மாய வாழ்க்கையை மெய்யன்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான். அட்ரஸ் சொல்கிறார், அந்த இடத்துல இருக்கிறார். காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என காட்டிய தூயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. முறை கீவாஜா அவர்கள் இந்த இந்த கற்பனையை சொன்னது கேட்டு நான் செலுத்திருக்கிறேன். எந்த ஓட்டை வழியாக போகிறதோ அந்த ஓட்டை வழியாகவே நிரப்பினான். அதை காயத்துள் அமுது ஊர் ஊற குடத்தை தூக்கி அமிர்தத்துக்குள்ளே போட்டு, நாங்கள் எல்லாம் அமுதத்தை குடத்துக்குள்ளே அல்ல நினைக்கிறோம், குடத்தை அமிர்தத்துக்குள்ளே போட்டு விட்டால் அது தானாக நிரம்பிவிடும் என்பதை சொல்கிறார். அதுதான் இறைவன் செய்கிற நடனத்தின் மூலம் செய்கிற உபகாரம் என்பதை நூலாசிரியர் சொல்லுகிறார். படியுங்கள்.
அருள்தான் எடுத்து பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அந்நிலையில் நின்றும் எடுத்து அருள் நிலையில் வைத்து நேயத்தால் பெரும் கருணையினால் ஆனந்த வாரிதியில் பேரின்ப கடலில் ஆன்மாவை அவ்வுயிரை அழுத்தல் தான் அழுந்தும்படி செய்தலே. எந்த யார் எம் தந்தையாகிய
தான் என்றால் அவன் அழுத்துவதில்லை, அழுத்தும்படி அழுந்தும்படி செய்வான் என்று உரை எழுதுகிறார். பாருங்கள், அதெல்லாம் அந்த நூல் என்ன தோத்திர நூல்களிலே வந்த அனுபவத்தாலே அழுத்தினான் என்று சொல்லாமல் அழுந்தும்படி செய்வானான். தூக்கி போடுறதா அவன் வேலை, அது பிறகு தானாகவே அழுந்தும்.
அழுந்தும்படி செய்தலே. எந்த யார் எம் தந்தையாகிய சிவபெருமான் பரதம் தான் இயற்றும் திருக்கூத்து ஆகும். பொழிப்புரை.
பொதுவாக ஆண்டவனை விழிக்கிற பொழுது தாயே என்று விழிப்பதுதான் வழக்கம், உங்களுக்கு தெரியும். தாய் என்று விழிக்கிற தோத்திரங்கள் ஒரு ஒரு தொகை. என இறைவனுடைய கருணைக்கு அதுதான் பொருத்தமான உவமை, உங்களுக்கு தெரியும். இங்கே தந்தையார் என்று அழைக்கிறார். உங்களுக்கு தாய் அம்மையே அப்பா பிராமணியே பால் நினைந்து விட்டும் தாயினும் சால ாலுமாய் எனக்கு எந்தையுமாய், இப்படி திருமுறைகளிலே இறைவனை தாய் தாய் என்று சொல்லுகிற வழக்கம் பல இடங்களிலே வருகிறது. இங்கே தந்தை என்று சொல்லுகிறார். தாய்க்கும் தந்தைக்கும் வித்தியாசம் என்னவென்று கேட்டால், தாய் பிள்ளைகள் மேலே கருணை காட்டுவான், தந்தை தான் பிள்ளைகள் நெறிப்படுத்துவான். இது ரெண்டும், அதாவது கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து நெறிப்படுத்துவது தந்தையினுடைய வேலை. இங்கே இறைவன் ஆன்மா மலவயப்பட்டிருக்கிற ஆன்மாவை நெறிப்படுத்தி பழையபடி கொண்டு வந்து தன்னுடைய நிழலுக்குள்ளே சேர்க்கிறபடியால் இந்த இடத்திலே தந்தை என்று ஒழிக்கிற ஒரு எண்ணம் வந்தது என்று நாங்கள் ஒரு ரசனையான விளக்கம் நாங்களாக கண்டுகொள்ளலாம். பாரதியாரும் நாட்டை பாடுகிற பொழுதெல்லாம் தாய்நாடு தாய்நாடு என்று பாடுவதுதான் எல்லாருக்கும் வழக்கம். ஆங்கிலத்திலே கூட மதர்லேண்ட் அப்படி ஏதோ தானே சொல்லுகிறார்கள், தாய் மண் என்று தான் சொல்லுகிற வழக்கம். பாரதியார் தான் சொன்னார், தந்தையர் நாடு என்னும் போதினிலே என்றார். ஒரு சக்தி புறக்குதும் உச்சினிலே. ஏனென்றால் தாய் தாய் என்றால் அன்பும் கருணையும் அந்த குழைவும் பெருமையை தவிர சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு அது மட்டும் போதாது, அவனிடம் வேகம் பெற வேண்டும் என்பதற்காக தாய் நாட்டை தந்தை நாடு என்று பாரதியார் சொன்னார் என்று அதற்கு நயம் சொல்வார்கள். இங்கேயும் தந்தை என்கிற பொழுது என்னை விளைதிருத்தி சரியான இடத்திலே சேர்ப்பிக்கிற காரணத்தினாலே தந்தை என்று சொல்லி இந்த பாடலிலே விழிக்கிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
பொழிப்புரை. துடியை அசைத்தல் பக்குவம் எய்திய உயிரின் உணர்விலிருந்து மாயையை உதறி விலக்குவதாகும். நெருப்பை ஏந்தியுள்ள கை அவ்வுயிரை தொடரும் வலிய வினையை சூடுவதாயிருக்கும். ஊன்றிய திருவடி ஆணவ மலத்தை வலிகட்டு நிற்க செய்வதாகும். எடுத்த திருவடி பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அவ்வுயிரை அந்நிலைகளில் நின்றும் உயர்த்தி அருள் நிலையில் வைப்பதாகும். எடுத்த அத்திருவடியின் வளைவும் அதனை காட்டி நிற்கும் வீசிய கையும் யான் எனது என்னும் செருக்கு அற அடங்கினில் என்னும் பொருள்பட அமைந்த திருக்கையும் உயிரை பேரின்பத்தில் அழுத்தும் குறிப்பு உடையவை ஆகும்.
என்ற விஷயத்தை பேரின்பத்திலே அழுத்துகிற குறிப்பு இருக்கிறது என்கிறார்.
விளக்கம் அந்த அந்த பத்தி முடிஞ்சிச்சு ஐயா, அந்த பொழிப்புரை முடிஞ்சிச்சு.
சரி,
விளக்கம். திருக்கூத்தினை தரிசிக்கும் முறை. சிவனது திருக்கூத்தினை காணும் கால் அதில் உதறிய கையை மாயையை உதறும் கையாக காணுதல் வேண்டும். வீசி அணைத்த கையை வருக என்று அழைத்து அருள் வழங்கும் கையாக காணுதல் வேண்டும். அமைத்த கையை இனிது இருக்க என தேற்றம் தரும் கையாக காணுதல் வேண்டும். தீ ஏந்திய கையை வினைகள் கெட திருவருள் வழி நிற்க செய்யும் கையாக காணுதல் வேண்டும். ஊன்றிய திருவடியை மலத்தை மிதித்து நிற்கும் திருவடியாக காணுதல் வேண்டும். திருக்கூத்தினை உண்மையில் தரிசிக்கும் முறை இதுவாகும். திருக்கூத்தினை தரிசிக்கும் முறை.
இல்லையே, நாங்கள் கொஞ்சம் நிறுத்தின. திருக்கூத்தினை தரிசிக்கும் முறை என்றால் இதுக்கான ஒரு பாடத்திட்டம் இருக்கிறதாக கற்பனை பண்ணி கொள்ள கூடாது. இதெல்லாம் நாங்கள் சில நேரத்திலே நம்மை அது அவர்கள் சொல்ல வர்றது ஒன்று நாங்கள் புரிகிறது ஒன்றாக போய்விடும். அப்படியானால் இனி அடுத்த சிதம்பரத்துக்கு போகிற பொழுது இந்த கை இதை காட்டுகிறது இந்த கை இதை காட்டுகிறது என்று கும்பிட புறப்பட்டீர்கள். ஆனால் சிவபெருமான் உள்ளே போய் ஒளிந்து விடுவார். அது தத்துவார்த்தமாக நாங்கள் விளங்குவதைத்தான் சொல்லுகிறாரே தவிர சிவபெருமானை போய் இப்படித்தான் பார்த்து கும்பிட. சிவபெருமானை கும்பிடுவதற்கான ஒரே ஒரு தகுதி அவரை கண்டதும் காதல் புறக்க வேண்டும், கண்ணீர் புறக்க வேண்டும். இவ்வளவுதான். அந்த காதலோடு வழங்குவதுதான் முறை. இங்கே என்ன சொல்கிறார்கள் என்றால் சிவநடனத்தை இப்படி தத்துவ அடிப்படையிலே இப்படி பார்த்துக்கொள் என்பதுதான் இங்கே காணுகிற முறைமை என்று சொல்லி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அறிவு சம்பந்தப்படும் வரைக்கும் உணர்வு முற்றாக கூர்மை பெறாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலேதான் இவ்வளவு ஆழமான ஒரு அறிவு பாதையையும் காட்டி மிக மெலிதான ஒரு அன்பு பாதையையும் காட்ட நம்முடைய சமயம் அன்பு பாதைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தது, அறிவு பாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது ரெண்டிலே எது என்று வருகிற பொழுது பக்தி பாதைக்குத்தான் முதலிடம், அறிவு பாதைக்கு அதுக்கு அடுத்த இடம்தான். அது குறைந்தது அல்லது தாழ்ந்தது என்பதல்ல, புத்தி வேலை செய்தால் உணர்வு வேலை செய்யாது. இது மிக தெளிவான ஒரு விஷயம். புத்தி வேலை செய்தால் உணர்வு வேலை செய்யாது. உணர்வு வேலை செய்யாத பட்சத்திலே இறைவனை ஒரு நாளும் அடைய முடியாது. இது தத்துவம் படிக்கிற ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ளே ஒரு தரம் ஸ்லோகம் போல சொல்லிவிட்டு தான் தத்துவம் படிக்க வேண்டும். இதுக்குள்ள போய் எனக்கு இது விளங்கி விட்டது, சிவருமான் போனோட கால் இந்த கால் யாவை காட்டுகிறது, இந்த கால் மாவை காட்டுகிறது என்றதெல்லாம் தத்துவார்த்தமாக உண்மையை விளங்கப்படுத்தப்பட்டு சொல்ல செய்திகளே தவிர வழிபடுகிற முறை அதுவல்ல. குணித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிற் குவஞ்சிரிப்பும் சிவபெருமான் பேச வேண்டும். நவுக்கரசர் பாடலோ ஏதோ ஒன்றுதான் நினைக்கிறேன், அவர் போய் சிவபெருமானுக்கு முன்னுக்கு நிற்கிறார். அந்த பாடல் முழுசா வரையில ரொம்ப நல்ல பாடல். கடைசி அடி எங்கு வந்தாய் என்னும் திருக்குறிப்பே என்றார். போய் முன்னால் நின்றோனே சிவபெருமான் என்னடாப்பா வந்தேன்னு கேட்பார். அதுதான் வழிபாடு முறை. அந்த பாடல் பாடும்போது சிவபெருமானுடைய திருக்குறிப்பை கண்ணால இவரை பார்க்கிறாராம், பார்த்தா என்ன வந்த விஷயம் என்ன என்று கேட்கறது போல இருக்கிறது என்றது பாடல முடிவு. எங்கு வந்தாய் என்னும் திருக்குறிப்பே. இது இது திருமுறை இல்ல பல இடந்த ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அடப்பெருங்கண்ணங்கள் ஆனும் சிந்தையாக. அது அது அவைதான் கும்பிடுகிற முறை, நடேசரை கும்பிடுகிற முறை அவைதான். இது தத்துவார்த்த அறிவு பெறுகிற முறை என்பதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் எனக்கு தெரிய சரிதாந்தம் இனி பின்னாலே சிவபூசை விவரங்கள் எல்லாம் சொல்ல போகிறது. அது இப்போ இந்த நூலே வருகிறதோ அல்லது அடுத்தடுத்த நூல்களில் வருகிறதோ எனக்கு தெரியல, அந்தந்த இடத்துலயே அதை படிப்போம். ஆனால் என்ன கஷ்டம் என்று கேட்டால் இந்த சிவபூசையை படித்து விட்டு சில பேர் சிவபூசை செய்வதாக பண்ணுகிற பூத்துக்கு ஒரு அளவில்லை. அது ரொம்ப கிரியை நிலையிலே தான் அவர்களுக்கு அந்த சிவபூசை தரும். அதுக்கு மேலே போக வேண்டும். சும்மா இருந்து இத்தனை பூ கூடுவது, இத்தனை மந்திரம் சொல்வது, இந்த பக்கம் இப்படி சொல்வது, அந்த பக்கத்திற்கு இத்தனை சொல்வது என்று சொல்லிவிட்டு தாங்களும் கலைத்து அதை சொல்லி எங்களையும் கலைக்க பண்ணுவார்கள். அது இப்போ பெரும்பான்மையான நான் அப்படியான ஆக்களை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் சார் 2 hours நான் சிவபூசை பண்ணுறேன். அப்ப அவர் பண்ண இல்லை என்று அர்த்தம். அவர் நேரத்தை தான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த 2 மணித்தாலம் பண்ணுகிற பூசையை 1 நிமிஷத்திலும் பண்ணலாம். இறைவனை பார்த்து ஒரு துளி கண்ணீர் வந்து விட்டால் இந்த 2 மணித்தால பூஜையும் அதுதான். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை பக்தி வழிபாட்டிலே பக்திக்கு தான் முதலிடம். தத்துவம் எல்லாம் அதுக்கு பிறகுதான். அதை புரிந்து கொண்டுதான் இதை படிக்க வேண்டும். ஏனென்றால் இதுல இப்படி சிவ என்ன நடனத்தை புரிந்து கொள்ளும் முறை என்று சொன்ன உடனே இதுதான் ஆக்கம், நான் இப்படித்தான் கும்பிட வேண்டும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இடையிடையே நான் உங்களுக்கு செய்கிற வேலை தத்துவத்துக்கு மாறாக இவர் பேசுகிறாரே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படி இல்லை, நான் தத்துவத்துக்கு உடன்பட்டுத்தான் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர் இழுக்கிற பொழுது, கோயில்களிலே தேர் இழுக்கிற பொழுது இந்த ஒரு அதை இடையிடையே ஒரு கட்டை போட்டு நிறுத்துவார்கள். எங்க ஊர்ல அதுக்கு சறுக்கு கட்டை என்று பெயர். உங்களுக்கு தேர் இழுத்த பாக்குற அனுபவம் தெரியும். எல்லாரையும் அரவுரா சொல்லி இழுக்கிற பொழுது ஒரு கட்டியை அந்த ரதத்துக்குள்ளே செலுத்துவார்கள். அது அப்படியே ஆடி போட்டு நிற்கும். அது தடுப்பதற்காக போடப்படுகிற கட்டை இல்லை, சரியான வழி நோக்கி தேர் போவதற்காக போடுகிற கட்டை. இங்கேயும் இடையிடை நான் இப்படி சொல்லுகிற செய்திகள் எல்லாம் தேரை சரியான முறையிலே செலுத்துகிற கட்டை, இல்லாவிட்டால் வேகமாக எடுத்துக்கொண்டு போய் தேரை கவிட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் இதை அடிக்கடி சொல்கிறேன். என்னுடைய அனுபவம், தத்துவ மார்க்கம் பக்தி மார்க்கத்துக்கு துணை செய்கிற ஒன்றை தவிர பக்தியா தத்துவமா என்று வருகிற பொழுது பக்திக்கு முதலிடம் கொடுத்தால்தான் நாங்கள் இறை அனுபவம் பெறலாம். எங்களுக்கு இறை அறிவு பெற்று நாங்கள் ஒன்றும் பரீட்சை எழுதப் போவதில்லை. இறை அனுபவம் பெறுவதற்கு இந்த இறை அறிவு துணை செய்ய வேண்டும். இதை ஒரு இது என்ன சொல்வது இடையில் ஒரு உபதேசமாக கொள்கிறேன். படியுங்கள்.
திருக்கூத்தினை தரிசிக்கும் முறை. சிவனது திருக்கூத்தினை காணும் கால் அதில் உதறிய கையை மாயையை உதறும் கையாக காணுதல் வேண்டும்.
உடுக்கை எடுக்கிறார் இவர்களுடைய கற்பனை. உடுக்கு இப்படி இப்படித்தானே அடிக்கிறது, அது உதறிய கை என்று அதுக்கு கற்பனை பண்ணுகிறார்.
வீசி அணைத்த கையை வருக என்று அழைத்து அருள் வழங்கும் கையாக காணுதல் வேண்டும்.
ஒரு கை எப்படி நிற்கும், அது கூப்பிடுதான் இங்கே வா என்று கூப்பிடுதான்.
அமைத்த கையை இனிது இருக்க என தேற்றம் தரும் கையாக காணுதல் வேண்டும்.
முதல் கூப்பிட்ட கை இங்கே வா என்று கூப்பிட்டது, பிறகு வந்துட்டோம் நாங்கள், ப்ளீஸ் சிட் டவுன் இரு என்று காட்டுகிறதா, அதான் அடுத்த கையா.
தீ ஏந்திய கையை வினைகள் கெட திருவருள் வழி நிற்க செய்யும் கையாக காணுதல் வேண்டும்.
வினைகெடுத்து திருவருளை திருவருள் வலுத்த கை அக்னிக்கை.
ஊன்றிய திருவடியை மலத்தை மிதித்து நிற்கும் திருவடியாக காணுதல் வேண்டும். திருக்கூத்தினை உண்மையில் தரிசிக்கும் முறை இதுவாகும். இனி ஆனந்த நடனம்.
அடுத்த பாடல்,
அடுத்த பாடலுக்கு போறாரு.
இப்ப நாங்க முதல் படித்தது ஊன நடனம், இது ஞான நடனம், ஆனந்த நடனம், அப்படியா?
ஆமாங்க ஐயா. இப்ப இன்னைக்கு படிச்ச பாடல் வந்து மாயை தனி உதறி வந்து ஞான நடனம். இப்ப அடுத்த பாடல் ஆனந்த நடனத்துக்கு போறாரு.
ஏனென்றால் தூற்றம் துடியதனில் கோயும் திதிமறப்பில் அது ஐந்தொழிலை செய்து நம்மை இறைவன் ஆட்படுத்துவதனாலே அது ஊன நடனம். இது மீட்டெடுப்பதனாலே ஞான நடனம். இனி ஆனந்த நடனம் சொல்ல போகிறேன்.
இனி ஆனந்த நடனம். இவ்வுலகில் பக்குவ ஆன்மாக்களுக்கு சீவன் முத்தி நிலையில் பேரானந்தத்தை இடையராது தருகின்ற கூத்து இதுவாகும். பாடல் 37 பக்கம் 156. மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. பதவுரை. மோன அந்தம் மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் மாமுனிவர் உயர்ந்த ஞானிகள் மும்மலத்தை மும்மல வாசனையை மோசித்து அறவே நீக்கி தான் யான் என்னும் செருக்கு அந்தம் அந்தம் ஆன இடத்து அழிந்து முடிந்து போன நிலையில் தங்கியிடும் விளங்கி தோன்றுகிற ஆனந்தம் சிவானந்தம் ஆகிய அமுதத்தை மொண்டு அருந்த கண்களால் மொண்டு அருந்துதற் பொருட்டு நின்று ஆடல் திருச்சிற்றம்பலத்துள் காட்சி புலனாகும்படி நின்று ஆடுதலே காணும் அருள் மூர்த்தியாக் கொண்ட தன் திருவருளையே காணும் வடிவமாக கொண்டு விளங்கும் திரு அம்பலத்தான் கூத்து நடராச பெருமான் இயற்றும் திருக்கூத்தாகும். முடிநிலையில் நிற்கும் மாமுனிவர் உயர்ந்த ஞானிகள் மும்மலத்தை
இவ்வளவுமே வழங்க வேண்டிய விஷயம். மௌனமாகிய என்னது
மோனம் மோனந்த மாமுனிவர் மௌனமாகிய முடிநிலையில் நிற்கும் உயர்ந்த
நிலை. அந்தம் என்றால் முடிநிலை, மௌனம் என்றால் மௌனம், மௌனமாகிய முடிநிலை. நம்முடைய நம்முடைய தத்துவங்களிலே இது ஒரு பெரிய பெரிய விஷயத்தை சொல்லுகிறார்கள். மௌனம் என்பது ஞான வரம்பு. ஞானம் வர வேண்டுமானால் மௌனம் வர வேண்டும். நிறைய பேசுவதென்பது அறியாமையின் அடையாளமே தவிர அறிவின் அடையாளம் இல்லை. அறியாமை நிறந்தபடியால் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை நிலை என்னவென்றால் ஒரு எல்லையிலே பேச்சு நின்று விட வேண்டும். அது தத்துவபூர்வமாக பின்னாலே நாங்கள் வாக்கு படிக்கிற பொழுது விளங்கப்படுத்த போகிறான் தத்துவ. ஏன் அதை அப்படி சொன்னது? சும்மா இது வார்த்தை பிரயோகம் அல்ல, இலக்கிய பிரயோகம் அல்ல, தத்துவ பிரயோகம். என்ன சொல்வார்கள் என்றால் மௌனம் பிறக்கிற பொழுதுதான் ஞானம் பிறக்கும். அதனால என்ன சொல்கிறார்கள், மௌனத்தை அப்ப மௌனம் பிறந்த உடனே ஞானம் முற்றாக பிறந்து விடுமா என்றால் இல்லை. மௌனம்தான் ஞானம் பிறக்கிறதுக்கான தொடக்க இடம். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு அறிவிப்பு பலகை கோயம்புத்தூர் என்று இருந்தால் அதனை காலத்துக்கு வச்சால் நீங்கள் கோயம்புத்தூருக்கு உள்ளே போகிறீர்கள். அப்படி ஞானம் நோக்கி போகிறவனுக்கு மோனம் என்று ஒரு போட்டு இருக்குமா? அந்த மோனத்தை தொட்டு விட்டீர்கள் என்றால் ஞானத்துக்குள்ள பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதனாலே மௌனம் என்றது மிகப்பெரிய விஷயம். அதனாலேதான் அருணைநாதர் திருவண்ணாமலையிலே அருணைநாதருக்கு சிவ முருகப்பெருமான் ரொம்ப சாதாரண ஒரு உபதேசம் எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்டார். அது அந்த கதை சொல்லுகிறதன்படி நாக்கை நெட்டி வேளாலே ஓம் என்று எழுதினார். அதையே முடிந்தது உபதேசம். நமக்கு உபதேசம் என்றால் யாராவது ஏதாவது சொன்னால்தானே உபதேசம். சாமி ஏதாவது சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு சாமியையும் விடாம நம்மையும் கெடுத்து சாமியையும் கெடுப்போம். உடனே சாமி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார். என்னை கேட்கிறான் இவனுக்கு ஏதாவது சொல்லாமல் போதா என்று சொல்ல தொடங்கிடுவார். அவர் முருகன் அதை கேட்டே அன்னையினாரும் கேட்டிருப்பார் போல தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு முருகன் சொல்லிட்டு போனான், வேறு ஒன்றும் சொல்ல இல்லை, சும்மா இருந்துட்டு போய்விட்டான். இவ்வளவுதான் உபதேசம். அன்னையநாதர் அந்த சொல்லை விளங்க முற்பட்டு விளங்க புறப்பட்டு வியக்கிறார். உமா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்கிறார். இந்த வார்த்தைக்கு என்னடா இது என்ன சும்மா இருந்துட்டு போயிட்டாரு ஏதாவது பேரு ஒண்ணும் சும்மா இருக்கப்பார் இருந்து பார்த்தால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். சும்மா இருத்தல் என்பதுதான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்கள் சும்மா இருத்தல் என்பது ஏதோ லேசான வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐம்புடனும் அடங்க பேசாமல் இருக்க முடியுமா என்றால் அது அது ஒரு மிகப்பெரிய காரியம். அப்படி மோனத்தினுடைய எல்லையிலே நிற்கிறவராகிய முனிவர்கள் என்று தொடங்குகிறார். சொல்ல வந்தது ஞானியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல வந்தார்கள். ஞானியர்களை அடையாளப்படுத்துவதற்கு மோனத்தின் அந்தத்திலே நிற்கிறவர்கள் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. அந்த முதல் முதல் பத உரையை மட்டும் படிங்க.
மோன அந்தம், மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் மாமுனிவர் உயர்ந்த ஞானிகள்.
மாமுனிவர், முனிவர் என்ற சொல்லுக்கே விருப்பங்களை முனிந்தவர்கள், முனிந்தவர்கள் என்றால் கோபித்து துரத்தியவர்கள் என்று அர்த்தம். துரத்தினால் மௌனம்தான் நல்லது. இந்த இடத்திலே மௌனம்தான் சிறந்த ஞானம் என்று பெரிய பெரிய ஞானியர்களெல்லாம் அதைத்தான் பண்ணியிருக்கிறார்கள். சிவபெருமானே அதைத்தான் பண்ணி காட்டினார். தனக்கு கீழே படிக்க வந்த முனிவர்களுக்கு மௌனத்தை தான் காட்டினார். மௌனம் சொல்லுகிறேன், நான் இப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், தேசிய பேச்சுக்கு நாங்கள் சொந்தக்காரன், பேசாத பேச்சுக்கு பேச்சு அதை இன்னமும் சொல்லுவார்கள், எனக்கு அது மறந்து போய்விட்டது. எப்பவும் நான் சொல்லுகிறேன், வாயிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்து விட்டால் அது வேறே. மௌனம் என்பதுக்குள்ளே எத்தனையோ வார்த்தைகள் அடங்கி கிடக்கின்றன. சாதாரண வார்த்தைகளை மொழிபெயர்த்து விடலாம், மௌனத்தை மொழிபெயர்ப்பதற்கு பெரிய ஆற்றல் வேண்டும். மௌனத்தையும் மொழிபெயர்க்க முடியும். மௌனம் ஒரு பாசை, அந்த பாசையை மொழிபெயர்ப்பதுக்கு. அதனாலதான் சங்கீதம் பாடுகிறவர்கள் பாடுகிறது ஒரு இவ்வளவு இல்லதான் பாடுவார்கள். அது பாடுறது என்னத்துக்கு என்றால் இதுக்கு அங்காலே எவ்வளவு சங்கீதம் இருப்பதை உணர்த்துவதற்கு தான் பாடுவதே தவிர இதை கேட்கறதுக்கு பாடுவதில்லை. நல்ல சங்கீதம் கேட்டால் அது வேற உலகத்துக்கு நம்மை கொண்டு போக வேண்டும். அந்த மௌனத்தினாலே ஞானத்திலையும் அதுதான். அந்த மௌனம் என்பது நமக்கு ஞானத்தை எங்கெங்கேயோ கொண்டு போய் காட்டும். அந்த மௌன எல்லையை தாண்டியவர்களாகிய முனிவர் என்று இந்த பாடலை தொடங்குகிறார். ஆனந்த நடனத்தை அவர்கள் எப்படி தரிசித்தார்கள் என்று சொல்ல போகிறார். இன்றைக்கு அந்த நடனத்தை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு இல்லை. நாளைக்கு அந்த நடனத்தை தரிசிப்போம். இதுல இருந்து மிகுதியை நாளை படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.